ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமியந்தாதி இரண்டாவது பாடல், திரிபுர சுந்தரி. என்னுடைய விழுமிய துணை அபிராமி என்று துதித்து முதற்பாட்டை நிறைவேற்றிய அபிராமிப்பட்டதற்கு தொடர்ந்து கருத்து ஓடுகிறது. துணை என்றால் துன்புறும் பொழுது வந்து காப்பது என்று தோன்றும். அன்னை ஒரு காலத்தில் ஓரிடத்தில் மட்டும் துணையாக வருபவள் அவள், இக்காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருக்கிறாள். இவற்றையெல்லாம் எண்ணிய அபிராமிப்பட்டர் அவளை துணை என்று சொல்லுவதோடு நிறைவு பெறவில்லை. உயர்ந்த துணை என்பதை காட்ட தொழும் தெய்வம் என்கிறார். அப்போது அவர் திருப்தி அடையவில்லை. அவ்யாஜமான கருணை உடையவள் அவள் என்பதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவளை உணராவிட்டாலும் நம்மை அவள் உணர்ந்து அருள் செய்கிறாள் என்பதை குறிக்க விரும்புகிறார். தாயினும் சாலப்பரிந்து அப்படின்னு சொல்லுவார். அதுபோல அம்பிகையை பெற்ற தாயாக உருவப்படுத்தி இங்கு துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் என்று முதல் வரியில் குறிப்பிடுகிறார். அதுபோல அவ்யாஜ கருணாமூர்த்தியாக பெற்ற தாய் போன்று விளங்கக்கூடிய அந்த தெய்வம் என்று தெரிந்தவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று அவருக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஒன்று, இறைவியே தெரிவித்திருக்க வேண்டும், அல்லது தன்னை போலவே அனாதியாக இருக்கும் ஒரு பிரதிநிதி வாயிலாக தெரிய வைத்திருக்க வேண்டும் என்று அபிராமிப்பட்டர் கருதுகிறார். அந்த அனாதியான அம்பிகை தன்னை அறியாதவர்கள் அறியும்படி செய்ய ஒரு விளக்கை வைத்திருக்கிறார். அதை அனாதி என்று சொல்வார்கள். அதுதான் வேதம். அம்பிகையே அதன் வடிவாக நின்று நமக்கு அவளை பற்றி அறிவுறுத்துகிறாள். அதனுடைய நின்று விளங்குகிறாள் அப்படின்னு அபிராமிப்பட்டர் இதை விளக்குகிறார். அனாதியான வேதத்துக்கும் அனாதியான அம்பிகைக்கும் உள்ள தொடர்பை இந்த செய்யுள்ள ஆசிரியரான அபிராமிப்பட்டர் மிகவும் அழகாக விளக்குகிறார். அவள் வேத சாகைகளாக படர்ந்திருக்கிறாள், அதாவது கிளைகளாக படர்ந்திருக்கிறாளாம். வேதம் பெரிய கற்பக தருவை போன்றது. மரத்தின் பெருமை அதன் பரந்த கிளைகளால் தெரிய வரும். ஆலமரம் பெரியது என்று சொல்கிறோம். ஏனென்றால் ஆலமரம் பல கிளைகளை உடையது. அதுபோல வேதமும் சாகைகளால் விரிந்தது, அதாவது ஸ்ருதிகளால். அதனால பல கிளைகளை உடைய வேதம் ஸ்ருதி என்று சொல்லப்படுது. அதுபோல ஸ்ருதிகளால் பறந்து விரிந்திருக்கும் வேதத்தில் அந்த கிளைகளாகவே இருந்து அவரவர்களுக்கு வேண்டியதை அறிவுறுத்துகிறாள் ஸ்ரீமாதா. அதனால இங்கு ஸ்ருதிகளின் பணையும் என்று அடுத்த வரியை வைக்கிறார். வேதத்தில் கர்மம், உபாசனை, ஞானம் என்று மூன்று பிரிவுகள் உண்டு. இந்த மூன்றிலும் சிறந்தது ஞானபாகம். அது வேதத்தின் முடிவில் இருப்பது. அதுவே உபநிடதம். உபநிடதங்களை வேத சிரஸ் என்பர். வேதத்தினுடைய சிரஸாக கருதப்படுறது. ஞானமயமான அம்மை உபநிடதங்களே தன் வடிவாக இலங்குகிறாள். அதனால் அவள் வேதத்தின் உச்சி பகுதி என்று சொல்லலாம். மரத்தினுடைய உச்சியில் இருப்பது கொழுந்து. அதனால் இங்கு வேத மரத்தின் கொழுந்து அவள் என்று சொல்லும் பொருட்டு ஸ்ருதிகளின் கொழுந்தும் அப்படின்னு அடுத்த வரியை சொல்கிறார். அம்பிகையை வேதம் என்னும் மரத்தின் இடையிலே உள்ள கிளைகளாகவும் அதற்கு மேலே உள்ள கொழுந்தாகவும் கூறியவர், ஒரு மரம் பல கிளை விட்டு வளரவும் மலர் காய்கனிகளை உண்டாக்கவும் வல்லதாக இருப்பதற்கு காரணம் அதன் வேர் உரத்துடன் நிலவுவதுதான். வேரில் பலம் இல்லை என்றால் மரம் நன்றாக வளராது, பல நாள் உயிருடன் நில்லாது. வேதமோ அனாதிகாலமாக உள்ளது. அதன் வேர் மிக்க உரம் பெற்றதாக இருந்தால்தான் இப்படி இருக்க முடியும். அந்த வேர் எது என்று அபிராமிப்பட்டர் இங்கு விளக்குகிறார். அம்பிகையே அதன் வேராக நின்று தாங்குகிறாளாம். வேர் புறத்தே புலப்படாமல் நிலத்திற்குள் மறைந்து பதிந்திருக்கும். வேதத்துக்கு மூலமாக இருப்பதனால் அம்பிகையை ஸ்ருதிகளின் பதிகொண்ட வேரும் என்று இங்கு வர்ணிக்கிறார். முதல் பாடலில் அம்பிகை சிதக்னி குண்டத்திலிருந்து செங்கதிரின் ஒளியைப் போலவும் தீப்பிழம்பை போலவும் அதிலிருந்து ஆவிர் பறித்தாள் அம்பாள் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. எழில் உதயத்தில் அவளே நமக்கு மேலான துணையாகும், பெற்ற தாயைப் போல தெய்வமாகும். வேதத்தின் சாராம்சமான ஸ்ருதிகளின் கிளையாகவும் ஸ்ருதிகளின் கொழுந்தாகவும் அந்த ஸ்ருதி அப்படி சொல்லக்கூடிய அந்த வேத மரத்தினுடைய வேராகவும் விளங்குகிறாள் அப்படின்னு விளக்குகிறார். அதன் பிறகு அந்த அம்பிகையுடைய திருவுருவத்தை பற்றி மிகவும் அழகாக விளக்குகிறார். அவள் செந்நிறமாக அக்னி பிழம்பாக தீஜ்வாலையிலிருந்து வெளிவரும்பொழுது நான்கு கரங்களுடன் அவள் அவதரிக்கிறாள். அந்த அம்பிகையின் நான்கு திருக்கரங்களிலும் உள்ள பொருள்களை கூறுகிறார். அழகே திருவுருவாக அமர்ந்த அன்னையின் திருக்கரங்களில் அழகிய பொருள்கள் இருக்கின்றன. அவளுடைய வலக்கரங்கள் இரண்டில் மேல்கரத்தில் ஐந்து மலர் அம்புகளையும் அதற்கு இணையான மேல் இடக்கரத்தில் கரும்பாகிய வில்லையும் வைத்திருக்கிறாள். பாசத்தை கீழ் இடக்கையிலும் அங்குசத்தை கீழ் வலக்கரத்திலும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். இவை யாவும் படைக்கலங்களாக உதவுவை. இந்த நான்கையும் வைத்திருப்பதனால் நான்கு திருநாமங்கள் அம்பிகைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் அமைந்தன. அவை பஞ்சதன்மாத்திர சாயகா, மனோரூபேக்ஷு கோதண்டா, ராகஸ்வரூப பாஷாட்யா, குரோதாகாராங்குசோஜ்வலா என்று நான்கு நாமங்கள். இந்த நான்கு கரங்களும் நான்கு கரங்களில் உள்ள பொருள்களும் சிலவற்றை குறிக்கும் அடையாள பொருளாக சொல்லப்படுறது. அதாவது செங்கரும்பாகிய வில் மனதை குறிக்கிறது. எண்ணுதலையும் அதனை ஒழிதலையும் உடைய மனத்தையே அம்மை வில்லாக ஏந்தியிருக்கிறாள். அந்த வில் என்று சொல்லக்கூடிய மனம் இந்திரியங்களின் வாயிலாக நுகர்ச்சியை பெறுகிறது. பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லப்படும், புலன்கள் என்று சொல்லப்படும். அந்த ஐந்தும் ஐம்பொறிகளால் நுகரப்படுகின்றன. இவற்றை தன்மாத்திரைகள் என்று வடமொழியில் கூறுவர். இவைகளே அம்பிகையின் திருக்கரத்தில் இன்னொரு கரத்தில் கனைகளாக உள்ளன. அம்பிகையின் திருக்கரத்தில் உள்ள அங்குசம் குரோதம் அல்லது வெறுப்பின் அடையாளமாக சொல்லப்படுறது. ராகம் அல்லது கயிறு, விருப்பு வெறுப்புகளையே பாசமாகவும் அங்குசமாகவும் தரித்தவள் அம்பிகை. அம்பிகையின் இந்த நான்கு கைகளும் நான்கு ஆயுதங்கள். அந்த நான்கு ஆயுதங்களும் மனதையும், அதன் பிறகு ஐம்பொறிகளையும், அதன் பிறகு ராகத்தையும் துவேஷத்தையும் காட்டக்கூடியவை. இந்த நான்குக்கும் அதிதேவதைகள் உண்டு. பாசத்திற்கு அதிஷ்டான தேவதையாக அஸ்வாரூடா, அங்குசத்துக்கு சம்பத்கரி, கரும்பு வில்லுக்கு மந்திரினி, மலர் பூங்கனைக்கு தண்டநாதா என்ற வாராகி வழங்கப்படுகிறாள். இதைத்தான் இந்த தேவியின் உருவத்தை தான் அபிராயப்பட்டரானவர் நான்கு திருக்கரங்களிலும் பாசம் முதலியவற்றை ஏந்தி திருபுர சுந்தரியாக அமர்ந்து தியானத்திற்கு ஏற்ற திருவுருவம் படைத்த பெருமாட்டியே சப்த பிரபஞ்சத்தின் ஆதியாகிய வேதஸ்வரூபியாய் விளங்குகிறாள். அவளே எனக்கு எப்பொழுதும் எவ்விடத்தும் சிறந்த துணையாக இருக்கிறாள். நான் தொழும் தெய்வமாகவும் இருக்கிறாள். என்னையும் பிற உயிர்களையும் பெற்ற தாயாகவும் விளங்குகிறாள் என்று இந்த பாடல் வரிகளில் மிகவும் அழகாக உணர்த்துகிறார். இப்படியாக அனாதியான தேவியின் உருவத்தை, திருவுருவத்தை இங்கு அபிராயப்பட்டரானவர் உருவகப்படுத்தி அதை அழகான தமிழ் இலக்கணத்தில் பாடலாக வழங்கியிருக்கிறார். அந்த பாடலை அவர் சொன்ன நடையிலேயே அதே பாவனையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பார்த்துருவோம் நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.